அன்பான மாணவ செல்வங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். ஓவா சமூக வானொலியும் பண்டாரவளை வலய கல்வி பணிமனையும் இணைந்து கைகோத்து நடாத்திக் கொண்டிருக்கும் ஓவா குருகுலம் வானொலி கல்வி ஒலிபரப்பு சேவையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் திருமதி யோகேந்திரி துளசிதன், கிளனனூர் தமிழ் மகா வித்யாலயத்தில் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்றைய தினம் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடம் இடம்பெறவுள்ளது. எனவே வாருங்கள் மாணவர்களே, உற்சாகத்துடன் இன்றைய கற்றலில் ஈடுபடுவோம். மாணவர்களே, இன்றைய தினம் நான் என்ன அலகினை கற்பிக்கப் போகின்றேன் என்று தெரியுமா? மாணவர்களே, உங்களுக்கு மூச்சு பயிற்சி செய்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம் மாணவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் என்பன இடம்பெறுகின்றன. இச்சேற்பாடு இடம்பெற வேண்டுமானால் எமக்கு என்ன மிகவும் அவசியம் என்று பார்த்தோமேயானால் வழி. இவ்வழியானது நமது பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. மாணவர்களே, நமது பூமியானது காற்றினாலான மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ அவசியமான காரணி வழியாகும். எனவே மாணவர்களே, இத்தகைய மனிதனுக்கு மிகவும் அவசியமான வழியை பற்றியே இன்றைய தினம் நாம் கற்க உள்ளோம். அதாவது அலகு 13 வளிமண்டலம் என்ற பாட அலகு தொடர்பாக இன்றைய தினம் நாம் பூரண விளக்கத்தினை பெறவுள்ளோம். அம்மாணவர்களே, வளிமண்டலம் என்றால் என்ன என்ற கேள்வி உங்கள் அனைவருக்கும் எழுந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வளிமண்டலத்தின் உதவியில்தான் உயிர் வாழ்கின்றன. வளிமண்டலமானது சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பெரும்பாலான கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. காற்றின் பரவலானது புவிக்கு அருகில் பரவலாகவும் மேலே செல்ல செல்ல குறைவடைந்தும் காணப்படுகின்ற நிலை எமது வளிமண்டலத்தில் காணப்பட்டுள்ளது. இங்கு வளிமண்டலம் என்பது பூமியை சுற்றியுள்ள காற்றின் உறை எனலாம். அதாவது புவியின் ஈர்ப்பு சக்தியின் காரணமாக அதனை சூழ்ந்திருக்கும் வாயுக்களின் படலமே வளிமண்டலம் ஆகும். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான் அதாவது வளிமண்டலத்தின் வாயுக்கள். மாணவர்களே, வளிமண்டலத்தின் வாயுக்கள் என்கையில் ஆக்சிஜன் 21%, நைட்ரசன் 78%, பிற வாயுக்கள் 1% காணப்படுகின்றது. இங்கு பிற வாயுக்கள் என்கையில் மாணவர்களே, கார்பன் ஈரோக்சைடு, ஹைட்ரசன், நியோன், ஓசோன், கிரீட்டன், செனான், மீதேன், ஹீலியம் போன்ற வாயுக்களை குறிப்பிடலாம். இவை அனைத்தையும் உள்ளடக்கியதே நாம் வளிமண்டலம் எனலாம். இப்புவியின் ஈர்ப்பு விசையை எடுத்துக்கொண்டால் பூமிக்கு அருகாமையில் அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல ஈர்ப்பு விசை குறைவாகவும் காணப்படும். பின்னர் ஒரு கட்டத்தின் பின் அது இல்லாமலும் போகின்றது. எனவே மாணவர்களே, சூரிய கதிரில் காணப்படும் புற ஊதா கதிர்களை உறிஞ்சிக் கொள்வதன் மூலம் மற்றும் பகல் இரவு நேரங்களில் வெப்பநிலை கூடி குறைவதும் பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வளிமண்டலமானது உயிரினங்களை காக்கின்ற ஒரு கருவியாக காணப்படுகின்றது. மாணவர்களே, திறந்த வழிக்கு சென்று வானத்தை பார்த்தால் பகல் இரவு வேளைகளில் முகில்கள் அல்லது நீல வானம் தென்படும். அதேவேளை இரவு வேளைகளில் நட்சத்திரம், கோள்கள், சிலவேளை சந்திரன் என்பனவும் தென்படும். இவை எதனூடாக எமக்கு தென்படுகின்றது என சிந்தித்தீர்களா? ஆம் மாணவர்களே, இவை யாவற்றையும் நாம் வளிமண்டலத்தினூடாகவே அவதானிக்கின்றோம். இருப்பினும் கூட வளிமண்டலம் எமக்கு தென்படுவதில்லை. வளிமண்டலமானது புவியை சூழ கோள வடிவில் பரந்து காணப்படும் வாயு படலம் ஆகும். இது தரைமட்டத்திலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் வரை வியாபித்து காணப்படுகின்றது. மாணவர்களே, வழிக்கு நிறையுண்டு என்பது எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகும். இது தொடர்பாக நாம் சிறிய வகுப்புகளில் அநேக செயற்பாடுகளை செய்துள்ளோம். நாம் இருக்கும் இடத்திற்கு மேலாக காணப்படும் வழியின் நிறை காரணமாக எமது உடல் மீதும் எம்மை சூழ உள்ளவை அனைத்தின் மீதும் அமுக்கம் தொழிற்படும். இதனை நாம் வளிமண்டல அமுக்கம் எனலாம். வானிலை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது வளிமண்டல அமுக்கமானது மில்லி பார் எனும் அளவு திட்டத்தில் அளக்கப்படும். மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடல் மட்டத்திலிருந்து யாதேனும் பிரதேசத்துக்கு உள்ள உயரத்தினை நாம் குத்துயரம் அல்லது கோணவேற்றம் என்போம். இவ்வாறு மாணவர்களே, எமது புவியை பொறுத்த மட்டில் குத்துயர வேறுபாட்டிற்கு ஏற்ப வளிமண்டலமும் வெவ்வேறு மட்டங்களில் வெப்பநிலையும் அமுக்கம் என்பன வேறுபட்டு காணப்படும். இவ்குத்துயர வேறுபாட்டுக்கு அமைய வளிமண்டலமானது பிரதானமாக 5 படைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்படைகளின் எல்லைகளை திட்டவட்டமாக எமக்கு வரையறுக்க முடியாது. இருப்பினும் இவை தரைமட்டத்திலிருந்து மேல் நோக்கி ஒழுங்காக நாம் வகைப்படுத்தினோமேயானால், முதலாவதாக மாறன் மண்டலம், இரண்டாவதாக படை மண்டலம், மூன்றாவதாக இடை மண்டலம், நான்காவதாக வெப்ப மண்டலம், ஐந்தாவதாக மேன் மண்டலம் என்று வகைப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. மாணவர்களே, உங்களது பாட புத்தகத்தில் பல்வேறு படைகள் உள்ளடங்கியுள்ள விதம் தொடர்பான படமானது ஒரு 13:1 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை நன்கு அவதானித்து இது தொடர்பான மேலதிக விளக்கத்தை பெறுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இனி மாணவர்களே, ஒவ்வொரு படைகளிலும் எவ்வாறான விசேட அம்சங்கள் காணப்படுகின்றன என நோக்குவோம். இங்கு மாணவர்களே, நாம் 5 மண்டலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கையில் வெப்பநிலை வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அதாவது சில மண்டலங்கள் குளிர்ச்சியாக காணப்படும், சில மண்டலங்கள் வெப்பநிலை கூடுதலாக காணப்படும். மாணவர்களே, கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் வெப்பநிலையானது படிப்படியாக வீழ்ச்சியடையும் நிலை காணப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணமாக எமது நாட்டை எடுத்துக்கொண்டோமேயானால், கரையோர பிரதேசங்களில் வெப்பநிலை அதிகமாகவும் உயரம் செல்ல செல்ல வெப்பநிலையானது குறைவடைவதையும் காணலாம். அதாவது மத்திய மலைநாட்டு பகுதிகளில் வெப்பநிலை குறைவாக இருப்பதனை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளி கோளமானது 5 மண்டலங்களை கொண்டு காணப்படுகின்றது. அந்த வகையில் புவிக்கு அண்மையில் உள்ள மண்டலமாக மாறன் மண்டலமும், இம்மாறன் மண்டலத்துக்கு மேற்படையாக படை மண்டலமும், அதற்கு மேற்படையாக மேல் மண்டலமாக இடை மண்டலம், அதற்கு மேல் மண்டலமாக வெப்ப மண்டலம், அதற்கு அடுத்த மண்டலமாக மேன் மண்டலமும் காணப்படுகின்றது. எனவே அன்பான மாணவர்களே, வாருங்கள், இவ்5 மண்டலங்கள் தொடர்பான பூரண விளக்கத்தினை நாம் பெறுவோம். முதலாவதாக மாணவர்களே, மாறன் மண்டலம். இம்மண்டலமானது வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் காணப்படும் ஒரு படையாகும். அதாவது புவி மத்திய கோட்டுக்கு அண்மையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் வரை பரந்து காணப்படுகின்றது. எனினும் துருவ பிரதேசங்களில் பொறுத்தமட்டில் இம்மாறன் மண்டலத்தில் உயரமானது சுமார் 8 கிலோமீட்டர் வரையாகும். இனி மாணவர்களே, இம்மாறன் மண்டலத்தின் சிறப்பம்சங்களை நோக்குவோம். மாணவர்களே, இங்கு வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் 75% வாயுக்கள் இம்மாறன் மண்டலத்திலே காணப்படுகின்றது. அத்துடன் பூமியில் இடம்பெறும் பிரதான காலநிலை மாற்றங்கள் இம்மண்டலத்திலேயே நடைபெறுகின்றது. அதாவது நீராவி, முகில்கள் உருவாக்கம், வெப்பநிலை, காற்று போன்றவை இம்மண்டலத்திலேயே நடைபெறுகின்றது. அத்துடன் மாணவர்களே, உலங்கு வானூர்தி, வீழ்காவளி அதாவது பரிஷூட் ஆகிய விமானங்கள் போன்றவை இம்மண்டலத்திலே பயணிக்கின்றது. எனவே மாணவர்களே, நாங்கள் முதலாவது மண்டலம் தொடர்பான பூரண விளக்கத்தினை பெற்றோம் என்று நினைக்கின்றேன். இனி அடுத்ததாக நாம் மாறன் மண்டலத்துக்கு மேலாக அமைந்துள்ள படை மண்டலத்தை நோக்குவோம். இம்மண்டலத்தையும் படை மண்டலத்தையும் பிரிக்கும் எல்லையாக மாறன் அரிப்பு எல்லை காணப்படுகின்றது. இவ்வெல்லையில் ஒரு சீரான வெப்பநிலையே காணப்படும். இப்படை மண்டலமானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 15 to 50 km வரை உயரத்தில் காணப்படுகின்றது. இந்த மண்டலத்தில் பிரதானமாக இரண்டு செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. அவை மாணவர்களே, சூரியனிலிருந்து வருகின்ற புற ஊதா கதிர்களை உறிஞ்சும் செயற்பாடாகும். மற்றையது வளிமண்டலத்திலிருந்து புவியை நோக்கி வருகின்ற விண்கற்கள் எரியும் செயற்பாடு நடைபெறும் இடமாக அல்லது அழிவடையும் இடமாக இது வந்து காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை பார்த்தோமேயானால் மாணவர்களே, சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் புவியை வந்தடையாது தடுக்கும் வகையில் ஓசோன் படை அமையப்பெற்ற மண்டலமாக இது காணப்படுகின்றது. இவ் ஓசோன் படையானது சூரியனிலிருந்து வரும் அல்ட்ரா வயலட் கதிர்களை தடுக்கும் வகையில் இது வந்து காணப்படுகின்றது. அத்துடன் மாறன் மண்டலத்தை விட இங்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் மண்டலமாக இது காணப்படுகின்றது. மாறன் மண்டலத்திலிருந்து மழை மேகங்களின் உச்சி தட்டையாகி படையின் வடிவத்தை பெறுவது இப்படை மண்டலத்தை ஆண்மிக்கும் போதாகும். இதற்கான காரணம் மாணவர்களே, படை மண்டலத்தில் ஒரு திசையை நோக்கி வீசும் காற்றோட்டம் காணப்படுவதாகும். இனி மாணவர்களே, நாம் அடுத்ததாக இடை மண்டலத்தை நோக்குவோம். இவ் இடை மண்டலமானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 50 km தொடக்கம் 80 km இடையிலான உயரத்தில் காணப்படும் மண்டலமே இதுவாகும். இவ் இடை மண்டலமாகும். இவ் இடை மண்டலமானது வளிமண்டலத்தில் இருக்கும் படைகளிலே மிகவும் குளிர்ச்சியான படையே இவ் இடை மண்டலமாகும். இதற்கு காரணம் மாணவர்களே, இங்கு அதிக வேகமான காற்று காணப்படுகின்றது. அதாவது ஒரு மணித்தியாலத்திற்கு கிட்டத்தட்ட 3000 km வேகத்தில் அடிக்கும் காற்றானது இங்கு காணப்படுகின்றது. இங்கு வெப்பநிலையானது ஏனைய மண்டலத்தை விட மிகவும் குறைந்த மட்டத்தில் தான் காணப்படுகின்றது. மேலும் மாணவர்களே, படை மண்டலத்தில் வெப்பம் அதிகரித்துக் கொண்டு செல்வது போல இவ் இடை மண்டலத்தில் வெப்பநிலையானது குறைவடைந்து கொண்டே செல்கின்றது. மாணவர்களே, இங்கு நீராவியானது பனி முகில்களாக மிதக்கும் நிலையிலேயே காணப்படுகின்றது. இம்மண்டலத்தினை மாணவர்களே, சூரியன் மறையும் போது இம்முகில்கள் மீது சூரிய ஒளி விழுவதனால் இரவு வானில் இத்தகைய முகில்களை நாம் தெளிவாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி மாணவர்களே, இவ் இடை மண்டலத்துக்கு மேலாக அமைந்துள்ள வெப்ப மண்டலத்தை நோக்குவோம். இவ்வெப்ப மண்டலமானது பூமியிலிருந்து சுமார் 80 km தொடக்கம் 100 km வரை இப்படை அமைந்துள்ளது. இம்மண்டலமானது அதிக வெப்பமுடையதாக காணப்படுவதனால் இதனை நாம் வெப்ப மண்டலம் என்று குறிப்பிடுகின்றோம். ஏறத்தாழ சுமார் 1500 °C விட அதிகமான வெப்பம் உணரப்படும் மண்டலமாக இது காணப்படுகின்றது. இப்பிரதேசத்திலேயே வாயு துணிக்கைகளால் சூரிய வெப்பமானது உறிஞ்சப்படும். இதனால் இங்கு வெப்பநிலை அதிகமாக காணப்படும். மாணவர்களே, சர்வதேச விண்வெளி ஆய்வு மத்திய நிலையம் இம்மண்டலத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, புவியின் வடதுருவத்தை அண்மித்த பிரதேசங்களில் வானில் வடமுனை சோதி எனப்படும் ஒளிப்பிழம்பை அவதானிக்கலாம். அவ்வாறே புவியின் தென் துருவத்தை அண்மித்த பிரதேசங்களில் தென்முனை சோதி எனப்படும் ஒளிப்பிழம்பை அவதானிக்கலாம். இவை இரண்டுமே மாணவர்களே வெப்ப மண்டலத்திலேயே தோன்றுவதாகும். இனி மாணவர்களே, இவ்வெப்ப மண்டலத்துக்கு அடுத்த படியாக உள்ள மேன் மண்டலத்தை நோக்குவோம். இதுவே வளிமண்டலத்தில் மிகவும் மெல்லிய படையாக காணப்படுகின்றது. இது கடல் மட்டத்திலிருந்து 100 கிலோமீட்டர் வரை உயரத்தில் அமைந்திருக்கும் மேன் மண்டலம் விண்வெளியுடன் சேரும் எல்லை திட்டவட்டமாக இம்மால் குறிப்பிட முடியாது உள்ளது. எனவே மாணவர்களே, வளிமண்டலத்தின் படைகளை எடுத்துக்காட்டும் மாதிரிகள் தொடர்பான செயற்பாடு 13.2 காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, விடுமுறை காலங்களில் இவ்வமைப்பினை நீங்கள் செய்து முயற்சிப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, நாம் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய 5 படைகளை பற்றியும் பூரண விளக்கத்தினை நாம் பெற்றோம் என்று நினைக்கின்றேன். இனி மாணவர்களே, நாம் வளிமண்டலத்தின் வெவ்வேறு படைகளில் வெப்பநிலை அமுக்கம் என்பன வேறுபடும் விதத்தை நாம் நோக்குவோம். மாணவர்களே, வளிமண்டலத்தில் நாம் வாழும் மண்டலம் படை மண்டலம் ஆகும். மாறன் மண்டலம் வழியே மேல் நோக்கி செல்லும் பொழுது வெப்பநிலை அமுக்கம் என்பன மாறுபடுகின்றது. இலங்கையில் சில நகரங்களின் குத்துயரம், வருடாந்த சராசரி வெப்பநிலை, சராசரி வளிமண்டல அமுக்கம் என்பன தொடர்பாக அட்டவணை உங்களது பாட புத்தகத்தில் 13.1 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அட்டவணையை நோக்குகையில் மாணவர்களே, கொழும்பை பொறுத்தமட்டில் குத்துயரம் 1 மீட்டராக காணப்படுகின்றது. சராசரி வெப்பநிலையானது 27.4 செல்சியஸ் ஆகும். சராசரி அமுக்கமானது 1110 காணப்படுகின்றது. அதுபோன்றே கண்டியை நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் குத்துயரமானது 500 மீட்டராகவும் சராசரி வெப்பநிலையானது 24.6 செல்சியஸ் ஆகவும் சராசரி அமுக்கமானது 956 காணப்படுகின்றது. அத்துடன் நுவரெலியாவை பொறுத்தமட்டில் குத்துயரமானது 1868 மீட்டராகவும் சராசரி வெப்பநிலையானது 15.9 செல்சியஸ் ஆகவும் அமுக்கமானது 813 காணப்படுகின்றது. மாணவர்களே, இவ் அட்டவணையை நாம் அவதானிக்கின்ற சந்தர்ப்பத்தில் குத்துயரம் அதிகரிக்கும் போது வெப்பநிலையும் அமுக்கமும் குறைகின்றமை எமக்கு மிக தெளிவாக புலப்படுகின்றது. மாணவர்களே, தரை மட்டத்திலிருந்து மேல் நோக்கி செல்லும் போது வளிமண்டலத்தின் ஒவ்வொரு படையிலும் வெப்பநிலை வேறுபடும் விதம் தொடர்பான உருவப்படமானது உங்களது பாட புத்தகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 13.6 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த உருவின் அடிப்படையில் நோக்குகையில் மாணவர்களே, மாறன் மண்டலம் வழியே மேல் நோக்கி செல்லும் பொழுது வெப்பநிலையானது படிப்படியாக குறைவடையும். அது நடைபெறும் விதத்தினை அவதானிக்கையில் சூரிய வெப்பத்தினால் தரையும் கடலும் வெப்பமாகும். இதனால் தரையை அண்டிய பிரதேசத்தின் வெப்பநிலை அதிகமாகும். தலையிலிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது வளியின் வெப்பநிலை சிறிது சிறிதாக குறைவடையும் தன்மை காணப்படுகின்றது. படை மண்டலம் வழியே மேல் நோக்கி செல்கையில் வெப்பநிலை அதிகரிக்கும். இதற்கு காரணம் மாணவர்களே, ஓசோன் படையானது சூரியனிலிருந்து கிடைக்கும் கலியூதா கதிர்களை உறிஞ்சி வெப்பமடைவதனால் படை மண்டலத்தின் வெப்பநிலை அதிகமாகின்றது. இனி மாணவர்களே, நாம் ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கக்கூடிய அதாவது வெப்பநிலை அதே போன்று அமுக்கம் வேறுபடுவதற்கான பிரதான காரணத்தினை நாம் அறிந்தோம். இனி மாணவர்களே, நாம் அடுத்ததாக வளியும் அதன் கூறுகளையும் நோக்குவோம். மாணவர்களே, புவியில் அங்கிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் உடையது வளிமண்டலத்தின் பகுதி மாறன் மண்டலம் ஆகும். அதில் அடங்கியுள்ள வழியின் கூறுகளை நாம் நோக்குகையில், மாணவர்களே, இது தொடர்பாக உங்களுக்கு அட்டவணை 13.2 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு அவதானிக்கையில் மாணவர்களே, நைதரசன் வாயுவை பொறுத்தமட்டில் 78.9% ஆக்சிஜன் வாயுவானது 20.95%, ஆங்கனானது 0.93%, கார்பன் டைஆக்சைடு வாயுவானது 0.03%, மேலும் நீராவி வேறுபடக்கூடியது, அதாவது ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்றாற்போல் வேறுபடும் அமைப்பு காணப்படுகின்றது. அதே போன்று பிற வாயுக்களானது மிக சிறிய அளவில் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, நாம் தற்பொழுது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களின் சதவீதத்தை நோக்கினோம். இனி மாணவர்களே, அடுத்ததாக நாம் இவ்வளிமண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு வாயுக்களினதும் விசேட அம்சங்களை நாம் இனி நோக்குவோம். மாணவர்களே, முதலாவதாக நாம் நைதரசன் வாயுவை நோக்குவோம். உயிர் அங்கிகள் ஆக்கப்பட்டுள்ள புரதங்களின் முக்கிய கூறாக அமைவது நைதரசன் வாயுவாகும். இந்நைதரசன் வாயுவானது தாவரங்கள் மண்ணிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட வேண்டிய அத்தியாவசியமான மூலகம் நைதரசன் ஆகும். இதன் அனுகூலத்தை நாங்கள் நோக்குகையில் மாணவர்களே, சில ரசாயன கைத்தொழிலில் மூலப்பொருளாக இந்நைதரசன் வாயு பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று செயற்கை பசலைகள் தயாரிப்பின் போதும் இந்த நைதரசன் வாயுவானது பயன்படுத்தப்படுகின்றது. இது போன்று நாம் அநேக அனுகூலங்களை இந்த நைதரசன் வாயுவினூடாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நாம் ஆக்சிஜன் வாயுவை நோக்குவோம். ஆக்சிஜன் ஆனது அங்கிகளின் சுவாசத்திற்கு அவசியமான மிக முக்கிய வாயுவாக உள்ளது. இதனை நாம் தகன துணை எனவும் அழைக்கலாம். காரணம், இவ்வாயுவானது தகனத்திற்கு மிகவும் அவசியமானதாக காணப்படுகின்றது. இவ்வாக்சிஜன் ஆனது வளிமண்டலத்திலிருந்து வேறாக்கப்பட்டு பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதை நாம் நோக்கினோமேயானால், சுவாசத்திற்கு சிரமப்படும் நோயாளிகளின் சுவாச செயற்பாடை மேற்கொள்வதற்கும், அதே போன்று ஒட்சி அசற்றலின் சுவாலை மூலம் உலோகங்களை காய்ச்சி இணைப்பதற்கும், அத்துடன் சுழியோடிகளுக்கும் விண்வெளி பயணங்களில் ஈடுபடுபவருக்கும் தேவையான செயற்கை சுவாசத்தை வழங்குவதற்கும் இவ்வாயுவானது வளியிலிருந்து பிரித்தெடுத்து பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நாம் ஆகன் வாயுவை நோக்குவோம். வளிமண்டல கன அளவின் படி 3வது இடத்தில் உள்ள வாயுவாக இந்த ஆகன் வாயு காணப்படுகின்றது. இது வேறு மூலகங்களுடன் தாக்கத்தில் ஈடுபடாது. எனவே இதனை ஒரு தாக்கு திறனற்ற வாயு எனவும் நாம் அழைக்கலாம். இதனை நாம் விழுமிய வாயு என்றும் கூறலாம். இதன் மூலம் நாம் பல்வேறு பயன்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் மாணவர்களே, ஆகன் வாயுவின் அனுகூலத்தை நோக்குவோம். முதலாவதாக, மின்குமிழ் உற்பத்தியில் மின்குமிழினுள் நிரப்பப்படுவதாக இந்த ஆகன் வாயு காணப்படுகின்றது. அத்துடன் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மாணவர்களே, செம்மஞ்சள் நிற ஒளியை தரும் மின்குமிழ், இந்த செம்மஞ்சள் நிற ஒளியை தரும் மின்குமிழ் உற்பத்திக்கும் இவ் ஆகன் வாயுவானது பயன்படுத்தப்படுகின்றது. அத்துடன் மாணவர்களே, மிகவும் பழமை வாய்ந்த ஆவணங்களை பாதுகாப்பதற்காக அவை ஆகன் நிரப்பப்பட்ட பாத்திரத்தினுள் வைக்கப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, நாம் இப்பொழுது ஆகன் வாயு தொடர்பான பூரண விளக்கத்தினை பெற்றுள்ளோம் என்று நினைக்கின்றேன். இனி அடுத்ததாக காமனி ரோட்சைட் வாயுவை நோக்குவோம். எமது வெளிச்சுவாச வழியில் சுமார் 4% இவ்வாயு காணப்படுகின்றது. பச்சை தாவரங்களின் ஒளி தொகுப்புக்கு அவசியமான மூலப்பொருளாக இந்த காமனி ரோட்சைட் வாயு காணப்படுகின்றது. அத்துடன் தீயணைப்பதற்காகவும் இந்த காமனி ரோட்சைட் வாயு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இவ்வாயுவானது தகன துணை இலி எனவும் அழைக்கலாம். மேலும் வெப்பநிலை சீராக்கலுக்கும் இது அவசியமாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, நாம் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களின் கூறுகளையும் அதன் சதவீதங்களையும் அதன் விசேட இயல்புகளையும் அதன் அனுகூலங்களையும் நாம் பார்த்தோம். இனி மாணவர்களே, நாம் வளிமண்டலத்தில் கிடைக்கும் நன்மைகளை நாம் நோக்குவோம். மாணவர்களே, எமது இந்த புவியில் சகல தாவரங்களும் விலங்குகளும் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் வாயுவை இந்த வளிமண்டலத்தில் இருந்துதான் நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். அத்துடன் பச்சை தாவரங்கள் ஒளித்தொகுப்புக்கு தேவையான கார்பனீர் ஆக்சைடு வாயு வளிமண்டலத்திலிருந்தே பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அத்துடன் மாணவர்களே, தாவர வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான மூலகமான நைத்ரசன் மண்ணிற்கு வழங்கும் மூலகம் இந்த வளிமண்டலத்தில் ஆகும். அத்துடன் சூரியனிலிருந்து புவிக்கு வளிமண்டலத்தின் ஊடாக ஒளியும் வெப்பமும் மட்டுமன்றி பாதகம் விளைவிக்கும் கதிர்ப்புகளும் வந்தடையும். இதை நாம் கலியுதா கதிர்கள் என்று கூறலாம். இந்த கலியுதா கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படை மூலம் கலியுதா கதிர்ப்பால் ஏற்படும் பாதிப்புகள் தடுக்கப்படுகின்றது. அத்துடன் மாணவர்களே, புவியில் உள்ள வெப்பம் விண்வெளிக்கு வெளியே செல்லும் வளிமண்டலத்தினாலேயே தடுக்கப்படுகின்றது. வளிமண்டலம் காணப்படாத சந்திரனில் பகல் அதிகளவு வெப்பம் காணப்படுவதுடன் இரவு கடும் குளிர்ச்சியும் காணப்படும். அடுத்ததாக மாணவர்களே, நீர்வட்டம் நிகழ்வதற்கு வளிமண்டலத்தில் உள்ள நீராவி அத்தியாவசியமானதாகும். இது அங்கிகளின் நிலவுகைக்கு நீர்வட்டம் மிகவும் முக்கியமானதாகும். மாணவர்களே, நீர்வட்டம் என்கையில் மாணவர்களே நீங்கள் அறிந்த விடயம்தான், அதாவது பகல் வேளைகளில் ஆறுகள், குளங்கள், தாவரங்கள் என்பவற்றில் இருக்கின்ற நீரானது ஆவியாக சென்று முகில்களாக ஒடுங்கி மீண்டும் அது மழையாக புவியை வந்து அடைகின்றது. இது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடாகையால் இதனை நாம் நீர்வட்டம் என்கின்றோம். எனவே இந்த நீர்வட்டம் சிறப்பாக இயங்க வேண்டுமாக இருந்தால் எமக்கு வளிமண்டலம் மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, விண்வெளியிலிருந்து புவியை வந்தடையும் விண்கற்கள் வளிமண்டலத்தின் ஊடான உராய்வினால் வெப்பமடைவதனால் எரிந்துவிடும். அவ்வாறு நடைபெறாவிடின் புவிவாழ் அங்கிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படும். ஆம் மாணவர்களே, நீங்கள் அறிந்ததுதான், அதாவது விண்கற்கள் புவியை நோக்கி வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது சரியான முறையில் எரியாத சந்தர்ப்பத்தில் அது நேரடியாக புவியை வந்து தாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அது பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும். எனவே இவ்வழிவுகளில் இருந்து எம்மை பாதுகாப்பது இந்த வளிமண்டலம் ஆகும். அடுத்ததாக மாணவர்களே, பறவைகளுக்கும் சில பூச்சிகளுக்கும் பறப்பதற்கான ஊடகமாக இந்த வளிமண்டலமானது அமைந்துள்ளது. அத்துடன் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதற்கும் வழி அவசியமானதாகும். அதாவது மாணவர்களே, நாங்கள் சிறிய வகுப்பில் கற்றிருப்போம் என்று நினைக்கின்ற ஒளிப்பாடம், அதாவது ஒளியானது பயணிப்பதற்கு ஒரு ஊடகம் ஒன்று அவசியம். அந்த ஊடகமாக இந்த வளி காணப்படுவதனால் வளிமண்டலம் எமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, நாம் இந்த வளிமண்டலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் மிகவும் தெளிவாக அறிந்துள்ளோம் என நினைக்கின்றேன். இனி இத்தகைய பெருமதி வாய்ந்த இந்த வளிமண்டலமானது எவ்வாறு மாசடைகின்றது என நாம் நோக்குவோம். மாணவர்களே, வளிமண்டலத்துடன் பல்வேறு பதார்த்தங்கள் சேர்வதன் காரணமாக அதன் இயல்பானது நிலை மாற்றம் அடைவதை நாம் வளிமண்டல மாசடைதல் எனலாம். இவ்வாறு வளி மாசடைவதற்கு காரணமான கூறுகளால் நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலாவது வாயுநிலை மாசாக்கிகள். இவ்வாயுநிலை மாசாக்கிகளுக்கு உதாரணமாக நாம் கார்பனோர் ஆக்சைடு, கந்தக வீர் ஆக்சைடு, நைதரச நீர் ஆக்சைடு என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக துடிக்கை நிலை மாசாக்கிகள். இத்துடிக்கை நிலை மாசாக்கிகள் என்கையில் மாணவர்களே, கார்பன் துணிக்கைகள், ஈய துணிக்கைகள், எரியாத எரிபொருட்கள் விசிறல்கள், விவசாய ரசாயன பொருட்கள் விசிறல்கள், சீமெந்து தூள் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம். இதற்கு சிறந்த உதாரணமாக மாணவர்களே, பேருந்தில் பயணம் செய்து மீண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் ஒரு வெண்ணிற கைக்குட்டையினால் உங்கள் முகம் கழுத்தினை நன்றாக துடைத்து அவதானித்தீர்களேயானால் கைக்குட்டையின் நிறம் மாற்றமடைந்துள்ளதை நாம் காணலாம். இதற்கு காரணம் துணிக்கை நிலை கழிவுகள் எமது வளிமண்டலத்தை மாசடைய செய்வதே ஆகும். இனி நாம் மாணவர்களே வலியை எவ்வாறு மாசடைகின்றது என நோக்கினோம். இது தொடர்பான காட்சி படமானது உங்கள் பாட புத்தகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு 13:1 நீங்கள் அதனை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இனி மாணவர்களே, இவ்வழியானது மாசடையும் வழிகளை நாம் நோக்குவோம். முதலாவதாக, வாகனங்களின் எரிபொருள் தகனம் மூலம் வெளிவிடப்படும் வாயுக்கள். இப்பொழுது நாங்கள் பார்த்தோமே ஆனால் மாணவர்களே, தற்காலத்தில் வாகன பாவனைகள் அதிகரித்துள்ளன. எனவே வாகன பாவனைகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வாகனத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற புகையானது எமது சூழலை மாசடையும் ஒரு பிரதான காரணியாக காணப்படுகின்றது. அத்துடன் மாணவர்களே, கை தொழிற்சாலைகளும் அதன் மின் உற்பத்தி நிலையங்களுக்கும் வெளியேற்றும் கழிவுகள், அதாவது கை தொழிற்சாலைகள் அதே போன்று அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் என்பவற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகளானது எமது வளிமண்டலத்தின் கலப்பதன் காரணமாக எமது வளிமண்டலமானது மாசடையக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக, குப்பைகளை எரிப்பதன் மூலம் வெளிவிடப்படும் பதார்த்தங்கள், அதாவது குப்பைகளை நச்சு குப்பைகளை எல்லாம் நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து வெளிவரப்படுகின்ற பதார்த்தங்கள் எமது வளிமண்டலத்தில் கலப்பதன் காரணமாக வளிமண்டலமானது மாசடையக்கூடிய சூழ்நிலையை அண்மிப்பதாக காணப்படுகின்றது. அத்துடன் மாணவர்களே, தற்காலத்தில் சனத்தொகை பெருக்கம் அதிகரிக்கின்றது. எனவே காடுகள் அதிக அளவில் மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு காடுகள் அதிக அளவில் அழிக்கப்படுகின்றன. அதாவது கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்காக சரி, அல்லது விறகுகளை பெற்றுக்கொள்வதற்காக சரி, இவ்வாறான காடுகள் அழிக்கப்படுகின்றன. எனவே காடுகள் அழிப்பதற்கு காரணமாக வளிமண்டலமும் மாசடையக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும் மாணவர்களே, தாவர ஒளித்தொகுப்பின் போது எமக்கு வெளிவிடப்படுகின்ற வாயுவானது ஆக்சிஜன் வாயு. எனவே அந்த தாவரங்கள் இருந்தால்தான் அந்த ஒளித்தொகுப்பு இடம்பெறும். ஆகவே அவ்வாறு இடம்பெறாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் சுவாசிப்பதற்கு அவசியமான வாயு கிடைக்கின்ற தன்மையானது குறைவடையக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, இயற்கை சீற்றமான எரிமலை குமுறல்கள் போன்ற இயற்கை நிகழ்வுகளின் காரணமாகவும் எமது வளிமண்டலமானது மாசடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இவ்வாறு எமது வளிமண்டலமானது மாசடைவதனால் ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளை நாங்கள் நோக்கினோமே ஆனால் மாணவர்களே, முதலாவதாக காலநிலை மாற்றங்கள் ஏற்படல், அதாவது நாங்கள் ஆரம்ப காலத்தில் எடுத்தோமே ஆனால் பருவம் பார்த்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதாவது உரிய காலத்துக்கு பயிர் பொருத்தமான பயிர்களை செய்தோம். ஆனா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் அவ்வாறாக பருவம் பார்த்து விவசாயம் செய்யக்கூடிய முறை காணப்படுவது இல்லை. அதற்கான காரணம் புவியில் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளமை ஆகும். அடுத்ததாக, சுவாசம் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்கள் ஏற்படல், அதாவது வலி மாசடைவதன் காரணமாக சுவாச நோய்கள் ஏற்படுதல், உதாரணமாக மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்படுவதை நாங்கள் இதனோடாக எமது சூழலில் நடைபெறுகின்ற விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக, அமில மலைகள் தோன்றுதல். அடுத்ததாக, சூழல் வெப்பநிலையானது உயர்வடைதல், அதாவது வளிமண்டலம் மாசடைவதன் காரணமாக நச்சு வாயுக்களின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக இந்த சூழல் வெப்பநிலையானது உயர்வடைகின்ற நிலை காணப்படுகின்றது. அத்துடன் வலியில் தெளிந்த நிலையும் ஊடு காட்டும் இயல்பும் குறைவடைதல், அதாவது தெளிவான ஒரு வலி அமைப்பு இருந்தால்தான் நாங்கள் ஊடு காட்டக்கூடிய இயல்பை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு வந்து வலி மாசடைவதன் காரணமாக தெளிந்த நிலை அற்ற நிலை காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஊடு காட்டும் இயல்பானது மிகவும் குறைவடைகின்ற ஒரு சந்தர்ப்ப நிலை காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு எமது வலியானது தொடர்ச்சியாக மாசடைவதனால் நாம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகினோம். எனவே இந்நிலையினை குறைப்பது நம் ஒவ்வொருவரதும் கடமையாகும். அந்த வகையிலே மாணவர்களே, இந்த வளிமண்டல மாசடைதலை எவ்வாறு குறைக்கலாம் என்று நாம் நோக்குவோம். முதலாக சுவட்டு எரிபொருள் பாவனைகளை நாம் முடிந்தவரை குறைக்க வேண்டும். அத்துடன் சூழலுக்கு நேயமான எரிபொருள்களை பயன்படுத்துவது இந்த வளிமண்டல மாசிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் தொழிற்சாலையிலிருந்து சூழலுக்கு விடுவிக்கப்படும் வாயுக்களை வடிகட்டிகளினூடாக வெளியேற்றுதல், இதன் ஊடாக இந்த துணிக்கை ரீதியான மாசுக்களிலிருந்து நாம் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, குப்பை கூளங்களை எரிப்பதற்கு பதிலாக மீள் சுழற்சிக்கு உட்படுத்தல், இதனூடாக வழிக்கு சேரக்கூடிய நச்சு வாயுக்களின் அளவை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கல். அதே போன்று மாணவர்களே, காடுகளை முடிந்தளவில் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். முடியுமானால் இயற்கையான காடுகள் போன்று நாங்கள் செயற்கையாகவும் புதிதாக காடுகளை உருவாக்குவதன் மூலமாக இந்த வளிமண்டல மாசடைவதிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் நாங்கள் சொல்வோம் காடுகளை மீள் உருவாக்கல். எனவே இச்செயற்பாட்டின் மூலமாக நாம் வளிமண்டலம் மாசடைவதிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, இயற்கை வளிக்கோளமானது ஒரு பெருமதி வாய்ந்த சொத்தாகும். இவ்வளிமண்டலத்தை பாதுகாக்க விட எதிர்காலத்தில் எமது சந்ததியினர் சுதந்திரமாக சுவாசிப்பதற்கு இயலாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும். அத்துடன் பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் உட்படுத்தப்படுவோம். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் நாம் வளிமண்டலம் தொடர்பான பூரண விளக்கத்தினை பெற்றுள்ளோம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது வளிமண்டலம் என்றால் என்ன, அதனை நாம் பிரதானமாக 5 பகுதிகளாக பிரிக்கலாம். அவையானது மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், மேன்மண்டலம். அடுத்ததாக மாணவர்களே, ஒவ்வொரு படைகளிலும் இருக்கக்கூடிய விசேட அம்சங்கள், அதன் கடல் மட்டத்திலிருந்து அதன் உயரம், அதில் இருக்கக்கூடிய விசேட இயல்புகள் போன்ற விஷயங்களை நாங்கள் இன்றைய தினம் கற்றோம். அடுத்ததாக வளிமண்டலத்தின் வெவ்வேறு படைகளில் வெப்பநிலை, அமுக்கம் என்பன வேறுபடுகின்றது. அது வேறுபடுவதற்கான காரணம் என்ன என்பதனையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக வளியில் இருக்கக்கூடிய கூறுகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக வளிமண்டலத்தினால் எமக்கு கிடைக்கும் அனுகூலங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அத்துடன் வளியானது எவ்வாறு மாசடைகின்றது என்பது தொடர்பான பூரண விளக்கத்தினை நாம் பெற்றோம். அத்துடன் வளி மாசடைவதை நாம் எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம், அதற்கான மாற்று நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான பூரண விளக்கத்தினை பெற்றோம் என்று நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, வளி மாசடைதல் பற்றிய விழிப்பு சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். வளியினை மாசடைய செய்யாத தொழில்நுட்பங்கள், எரிபொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே நாம் விஞ்ஞானத்தை சரியாக முறையில் கற்று அதனை சரியான முறையில் பிரயோகித்தால்தான் எமது சூழலை மாசுபடுத்தாது, எமது வளிக்கோளத்தை மாசுபடுத்தாது நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு செய்வதனூடாக எமது சூழலையும் எம்மையும் எம்மை சூழ இருப்பவர்களையும் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இன்றைய நாளைக்கான கற்றலின் நிறைவம்சத்தை நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினம் மிக ஆர்வத்தோடு கற்றலில் ஈடுபட்ட அன்பான மாணவ செல்வங்களுக்கும் இந்நிகழ்வினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் ஊபா சமூக வானொலி நிலையத்தாருக்கும், பண்டாரவளை வலய கல்வி பணிமனையினருக்கும், அத்துடன் இந்நிகழ்வினை சிறப்பாக நிறைவேற்ற எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கிய எமது வலய கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், இந்த விஞ்ஞான ஆலோசனைகளை வழங்கும் பொருட்டு எமது பிரதேச விஞ்ஞான ஆசிரிய ஆலோசகரான திருவாளர் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கும் இத்தருணம் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.